வினை தீவினை இரண்டையுமே ஏற்றுக்கோடல், ஏற்றுக்கோடல்னா அந்த வினைகளை தன் திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கின்றானே, அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? காரணம் ஏற்றுக்கோடற்கு காரணம் உயிர்கள் வீடு வேறு எய்தற் பொருட்டு வைத்த கருணையேயாம். அப்ப கருணைன்னா அது இன்பத்தை மட்டும்தானே செய்யணும்னு அடுத்தால கேட்கிறான். அப்ப சொல்றாங்க, கருணை ஆயினும் காரணம் இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையில், வினையாகிய காரணம் நல்வினை தீவினை என்று இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையில் பயனும் இருவேறு வகைப்பட செய்வன் இன்பம் என்றும் துன்பம் என்றும். இன்பத்தை அனுகிரகம் சொல்லான குறிப்பிட்டார்கள், துன்பத்தை நிக்கிரகம் சொல்லான குறிப்பிட்டார்கள். ஆகவே பயனும் இருவேறு வகைப்பட செய்வன் என்பதா. அப்போ அடுத்தால என்னதான் வந்து நீங்க வந்து நல்வினைக்காக அனுகிரகம் செய்யறான், தீவினை செஞ்சதுனால நிக்கிரகம் செய்யறான், ரெண்டுமே கருணை தான். அது இன்பத்தை கொடுக்கும்போது அறக்கருணைன்னு சொல்லலாம், துன்பம் கொடுக்கும்போது அதை மறக்கருணைன்னு சொல்லலாம். இப்படி நீங்க பல விளக்கங்கள் சொன்னாலும் அந்த துன்பம் கொடுக்கும்போது பாருங்க, அது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இதெல்லாம் துன்பம் கொடுக்கணுமா அப்படிங்கிறோம். அப்ப அதனுடைய நோக்கத்தை நன்றாக விளக்குகின்றார் அடுத்த பாடல்ல. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பர். இக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வன் அனுக்கிரகம் செய்தலே அன்றி அஞ்சனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல். நிக்கிரகம் செய்தல்லாம் என்ன? கண்டித்தல், தண்டனை கொடுத்தல். இறைவன் வந்து அனுக்கிரகத்தை மட்டும் செய்யாமல் இதம் செஞ்ச போது அனுக்கிரகம் பண்றான், ஆனா அகிதம் செஞ்சான்னா அதாவது தீவினை செஞ்சான்னா அப்ப என்ன செய்யறான்? கண்டிக்கின்றான். அந்த கண்டித்தலும் பாட்டு எப்படி இருக்கு? நிக்கிரகங்களும் இல்ல, நிக்கிரகங்கள் தானும் அப்படின்னு இருக்கு. அது தான் என்பது அசை குறிப்பிட சொல்லிட்டாங்க, தான் அசை. சரி, தான் இருந்தா பரவாயில்ல, தானும் அப்படின்னு ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை வந்து இறந்ததழியே எச்ச உண்மைனால, அதாவது நிக்கிரகங்களும் அப்படின்னா அனுக்கிரகங்கள் மட்டுமல்ல நிக்கிரகங்களும் அர்த்தம். அதாவது இன்பம் கொடுத்தல் மட்டுமல்ல துன்பம் கொடுத்தலும். இன்பம் கொடுத்தல் தான் வந்து கருணையினால் கொடுக்கின்றான், இல்ல துன்பம் கொடுத்தலும் கருணை தான் அப்படின்னு துன்பம் கொடுத்தலும் ஒரு உண்மை போட வேண்டியிருக்கு. அதனால நிக்கிரகங்கள் தானும் ஒரு உண்மை போட்டாங்களா, அந்த ஒரு உண்மைக்கு அற்புதமா விளக்கம் சொல்றார் சுவாமி. நிக்கிரகங்கள் தானும், அதான் பாருங்க பதவுரையில அந்த இறந்ததை சேர்த்து சொல்றாங்க பாருங்க, அனுக்கிரகம் செய்தலே அன்றி கண்டித்தலும் அப்படின்னா, நிக்கிரமும் நிக்கிரகம் செய்தலும் கண்டித்தலும் கருணையினால்தான். அனுக்கிரகம் மட்டும்தான் கருணையினாலயா? சுவாமி இன்பம் கொடுக்கும்போது ஆகா சுவாமி எவ்வளவு கருணையோடு நமக்கு உதவுதார் அப்படின்னு சொல்றோமே, துன்பம் கொடுக்கும்போது அந்த கருணை தான் உதவுதார், நமக்கு தான் அந்த பக்குவம் வரணும். ஆகவே அது சொன்னார், அனுக்கிரகம் செய்தலே அன்றி அஞ்சனம் அகிதம் செய்தாரை கண்டித்தலும் நேசத்தால், நேசத்தால் தான் செய்யறான். அதாவது கருணையினால் நல்வழிப்படுத்தல் பொருட்டேயாம், அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி. அக்கிரமத்தால், அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை, கிரமம் என்ற சொல் முறைன்னு பொருள்படும், கிரமத்துக்கு எதிர்ப்பதான் அக்கிரமம், சுத்தம் அதுக்கு எதிர்ப்பதம் என்பது அசுத்தம், நியாயம் அதுக்கு எதிர்ப்பதம் அநியாயம், அந்த மாதிரி கிரமம் அதுக்கு எதிர்ப்பதம் அக்கிரமம். அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை கண்டித்து நீக்குதலால் அது மூலம் என்ன பண்றான்? அச்சம் உண்டாக செய்கின்றான். அதான் இந்த மாதிரி வினை செய்தால் இந்த மாதிரிலாம் பலன் வந்து விளையுது, இந்த வினையை நினைச்சே பார்க்கக்கூடாதியா, பட்ட துன்பம் போதும் அப்படின்னு தீவினை மேல உயிர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்துவதற்காகத்தான் தண்டனை கொடுக்கின்றான். உயிரை என்ன இல்லாமலேயே அழிச்சுக்குதான், அல்லது உயிருக்கு ஏதாவது ஊனத்தை ஏற்படுத்த முடியுமா? உடலை வேணா ஊனை ஏற்படுத்தலாம், அது அந்த அந்த பிறவையோடு அந்த உடல் குழஞ்சது, வினைப்பயனை அனுபவிக்க வரதான் அந்த உடல். இந்த மாதிரி மேலான சிந்தனைகள்லாம் இல்லாதனால உடலே தான் நினைக்கிற வரைக்கும் நமக்கு இறைவனோட கருணையே புரியாது, அதுதான் அங்குள்ள பிரச்சனை. ஆகவே இந்த உடல்ல இந்த பிறவியில் இருக்கின்றோம், இது எவ்வளவு துன்பம் தந்தாலும் இந்த உடலே அழிச்சாலும் உயிராகிய நாம வந்து எப்பவும் இறைவன் அருளுக்குரியவராக இருக்கின்றோம். அடுத்தால ஒரு பிறவிதான் நம்மால உடம்புல நீட்டு நீங்கிற பிறகு கேட்க முடியாது, உடம்போட இருக்கிறதான் சிந்திக்க முடியும். ஐந்தும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், உணர முடியாது. ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம கேட்காட்டாலும் அவன் நமக்கு சிறந்த பிறவியை தந்திருக்கின்றானே. இந்த பிறவி நம்ம கேட்டா நாம வந்து அவனை கேட்டு நம்ம சாமர்த்தியத்தால வாங்கின பிறவியாது, அவன் கருணையோடு ஈந்ததனால் பெற்ற பிறவி. அந்த மாதிரிதான் வரக்கூடிய பிறவிகளும் ஆகவே யாரும் போய் கரணம் உண்டா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்டு இருக்கோம் இறைவனை பற்றி. அதுக்கு காரணம் உடலே நாம நினைக்கிறோம், அறியாமை தான் காரணம். இறைவனுக்கு கருணை குறைஞ்சு போச்சுன்னு பேசுறோம்னா உடம்பு மீது நம்ம உள்ள அபரிதமான பற்று, அந்த பற்று எந்த அளவுல இருக்குன்னா ஏன் உடம்பு அளவோட இல்ல, உடம்பே நான் அதுதானே, நம்ம வாழ்க்கை முறையே அதுதானே. நான் இத்தனை அடி உயரம், நான் இத்தனை கிலோ வெயிட்டு, நான் இன்ன நேரம், அவன் அண்ண நேரம், அவன் கருப்பு இவன் சிவப்பு இல்லையா, அவன் நான் செலவழிச்சிட்டான் அவன் மெடிஞ்சிட்டான், இப்படி உடம்பே தான் என்று வாழ்கின்ற அஞ்ஞானத்தில் ஊறிய ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு அந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு ஊறு வந்துட்டுனா அவனை இறைவனை கருணையிலேன்னு சொல்றோம். ஆகவே இறைவன் எதற்காக துன்பத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதன் மூலம் நம்முடைய முன்னை வினை ஒன்று கெட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். இது ஏதோ ஒரு தீவினை இப்பொழுது நம்மை வந்து துன்பமாக தொடர்கின்றது, அதுபோல முன்னை தீவினை இப்போது துன்பம் தருவதனால் இப்போதும் தீவினை செய்தால் அது வரும் பிறவியிலே துன்பம் தரும் என்று தீவினைக்கு அஞ்சி நன்னறி ஒழுக வேண்டும் என்பதற்காக தான் துன்பத்தை தருகின்றான் என்று சொன்னார். கண்டித்து நீக்குதலால் அச்சம் உண்டாகச்சு, தீவினை மீது அச்சம், வாழ்க்கை மேலே அச்சம் இல்ல, இந்த தீவினையின் மீது அச்சம் உண்டாக செய்து இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பர். இந்த முறைமையால் இங்ஞனம் அறத்தினை செய்திட வேண்டும் என உணர்த்துவன், எனவே அறமே செய்ய வேண்டும் என்று அவன் நமக்கு உணர்த்துகின்றான். திரோபவித்தல் சங்கரித்தல்கள் உட்பட்ட எம்முறையாலும் அம்முதல்வன் செய்தி எஞ்ஞாண்டும் கருணையாதற்கு இழுக்கில்லை. அருளல் தொழில் மட்டுமல்ல, அழித்தல் தொழில், மறைத்தல் தொழில் ஆகிய தொழில்கள் கூட கருணைதான் என்று சொல்லி சுவாமிகள் உரையிலே சொன்னார். அஞ்சனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்தல் பொருட்டே அகலின் அதுவும் கருணையாதற்கு இழுக்கில்லை என்பதான் சுவாமிகளுடைய சுருக்கமான பொழிப்பு. சில இடங்களில் பாட்டோட சாரத்தை சுருக்கமா சொல்லிடுவாங்க. தான் அசை உண்மை இறந்தது வெளியிட்டு சிறப்புமா, சிறப்புமையானாலும் கூறலாம். அப்புறம் திரோபவித்தல் சங்கரித்தல் உட்பட்ட செயல்களும் அருளே என்பார், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றார். எந்த முறைமையில பார்த்தாலும், அழித்தல் தொழில பார்த்தாலும் சரி, மறைத்தல் தொழில பார்த்தாலும் சரி, எல்லாம் உயிரை வந்து நல்வழிப்படுத்தினதுக்காக செய்வதுதான். ஏகாரம் தேற்றம் எங்க வருது? ஏகாரம் அருளே என்றும், அந்த அருளேங்கிறது ஏகாரம் தேற்றம். அருள் தான், சந்தேகம் இல்லை. இறைவன் தண்டனை கொடுத்தாலும் அதுவும் அருள் தான், மறைத்தல் தொழில் அழித்தல் தொழில் செய்தாலும் அதுவும் அருள் தான் என்று சந்தேகம் இல்லை என்று தெளிவுபடுத்துவதனால் அது தேற்ற ஏகாரம். இது எத மாதிரி தெரியுமா இறைவன் தண்டனை கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு, அப்படி லௌகீகமா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாறினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் அப்பறிவே ஆகும். இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முடிவும் என்றும். தந்தைதாய், உலகத்து தந்தை தாயர்கள் பெற்ற தத்தம் புதல்வர்கள், பெறப்பட்ட தம்முடைய புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் தம்முடைய சொல்வழி ஒழுகாராயின். தம்முடைய சொல்வழி, தம்முடைய சொல்வழின்னா நல்ல நெறியில் நடக்க சொல்லி சொல்லுவாங்க பெற்றோர்கள். அந்த சொல்வழியில பிள்ளைகள் நடக்கவில்லை என்றால் உருக்கி வளாரினால் அடித்து, உறப்பி வளாரினாலே அடித்து, பிறம்பினாலே அடித்து, தீய பந்தமும் இடுவர், தீய விலங்கும் இடுவர், கட்டி போட்டுருவான். ஆகலான் எல்லாம் பார்த்திடின் இன்னொரு அன்னவை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து செயல் வகையான் வெகுளி போல தோன்றினும் பரிவே ஆகும் கருத்து வகையான் அருளே ஆதல் கடைக்கால் அறியப்படும். ஏன் இந்த தந்தை தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து நம்ம சொல்படி கேட்டு நடக்காட்டா பெரும்பால நாள் போடு போட்டு கட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது செயல் வகையால் பார்க்கும் பொழுது இது வந்து கோபம் நிறைந்த ஒரு செயலாகத்தான் காணப்படும். ஆனால் அந்த கருத்து வகையால் பார்க்கும் பொழுது எந்த கருத்திலே இதை செய்கின்றான், எதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறான் அடிக்கான் மிதிக்கான், அந்த கருத்து வேறு. தந்தை தாயும் குழந்தைகளை அடிக்கின்றார்கள், அந்த கருத்து வேறு, அந்த கருத்தை தான். அத மாதிரி இறைவன் வந்து உயிர்களுக்கு துன்பம் செய்வது போல தோன்றினால் அது செயல் வகையால் தோன்றினாலும் கருத்து வகையால் அருளையே செய்கின்றான். கருத்து வகையால் அருளையாதல் கடைக்கால் அறியப்படும். இறுதி அப்போதைக்கு அந்த குழந்தைகள் அதை உணராட்டாலும் இறுதியிலே உணரும், இதற்காக இப்படி அப்பா செய்தார் என்பதை இறுதியிலே உணரும். அத மாதிரி பக்குவம் வந்தபோது உயிர்கள் எல்லாம் இறைவன் நமக்கு நல்லதைத்தான் செஞ்சிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி உயிர்கள் உணரும். அதுக்கு முன்னாடி பெரிய நஷ்டத்தை தந்துட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான் சொல்லி பேசினாலும் இறுதியில உயிர்கள் வந்து இறைவன் எனக்கு எது உகந்ததோ அதைத்தான் செய்திருக்கின்றான் என்று அந்த உயிர்கள் உணரும் என்று அற்புதமாக கூறுகிறார். இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முடிவும், ஈசனார் முடிவும் எக்காலமும் முதல்வன் கூறுகின்ற அந்த நிக்கிரகம், முதல்வன் செய்கின்ற அந்த நிக்கிரகம், இந்த முதல்வன் கொடுக்கின்ற துன்பமும் இந்த இயல்புகோலும் முறையாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே வைக்கின்ற கோபத்தை போன்ற அந்த தன்மைதான், வேற ஒன்றுமல்ல. இந்த நீர் முறைமை என்றோ, நீர் என்பது இந்த இடத்துல தண்ணீர்னு பொருள் அவர்கள், இயல்புன்னு பொருள் அவர்கள், நீர்மைன்னு சொல்லுவாங்க, நீர்னு சொல்லுவாங்க. நீர் முறைமைனா அந்த இடத்துல ஓம உருவு சேர்த்து விரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நீர் போலும் முறைமை என்றோ, இந்த இயல்பு போலும் முறைமை என்றோ சுவாமிகள் கீழே குறிப்புகள் எழுதியிருக்காங்க. நீர், நீர் முறைமை ஓமத்தொகை, நீர் முறைமை என்பது ஓமைத்தொகை, ஓமைத்தொகைனா ஓம உருவு விரித்துக் கொள்ளணும். அப்ப நீர் போலும் முறைமைன்னு பாருங்க, பதவுரையில அற்புதமா விரிச்சிருப்பாங்க. நீர் என்பதற்கு இயல்புன்னு பொருள் எழுதியிருப்பாங்க. நீர் முறைமை இயல்பு போலும் முறைமையாம் என்க அற்புதமா அந்த குறிப்புரையை கடைபிடித்து பதவுரை. இவை நான்கு செய்வாங்க. மீமாஞ்சகர் வரம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, ஏன்னா மீமாஞ்சகர் தான் இறைவன் ஒன்னும் இருவினைகளை ஏற்றுக்கொண்டு படம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வினைகளே தாமாக வந்து படம் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதை மறுத்து மன்னிய வினைப்படங்கள் தரும் அரண், இந்த பரிகரணத்தோட முதல் பாடலை வச்சுதான் எல்லா பாடல்களும் வருகின்றன. அதாவது முன்வினையின் காரணமாக உயிர்கள் இன்பத் துன்பங்களை அறுத்தும், அறுத்தும் போதே கருத்து வகையால் அந்த முயற்சியானது மேல்வினையாகும். அந்த வினைகளை அறிந்து பலனை முதல்வனையும் கூட்டுவான், அரசன் போலவும் மருத்துவன் போலவும் முதல்வனையும் கூட்டுவான் சொன்னார். ஆகவே மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண் அப்படின்னு இந்த அரிகரணத்து முதல் பாடல சொன்ன கருத்து இப்போ நிலைநாட்டினார். இதன் மேலும் மீமாசகன் சும்மா இருக்கிற அவன் தடையும் எழுப்புறான், அதுக்கெல்லாம் விடைகள் இருக்கின்றன. மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண் என்றது பொருந்துவாரும், அது பற்றி அவனுக்கு இழுக்கின்மையும் புறம். வினைப்பலனை ஊட்டுவதனால முதல்வனுக்கு ஒரு இழுக்கும் வந்துடாது. துன்பத்தை ஊற்றான ஐயா உயிர்களை, என்னத்தான் உயிர்களை என்ன அப்பாடுபடுத்துறான், இது இழுக்கல்லவான்னு கேட்டான், அதுக்கு தான் விளக்கம் சொன்னார்கள். அது தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்களை கண்டித்தல் போல என்று சொல்லி அற்புதமாக விளக்கம் சொன்னார்கள். செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா என்று எண்ணி அந்த அழகிறான் மேற்கொண்டு அற்புதமாக சொன்ன. ஒரு நாள் அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ குழந்தைக்கு நல்ல சுவையான பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து அது செய்கின்ற விளையாட்டு செயல்களை எல்லாம் பார்த்து மெச்சு கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நாள் அது தவறு செய்தால் அதனை தண்டிக்கின்றார்கள். ஆனால் ரெண்டு செயலையும் அவர் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது நம்முடைய அன்பையே வெளிப்படுத்துகின்றார்கள். அதுபோல இறைவன் உயிர்கள் செய்கின்ற நன்வினைக்கு இன்பத்தை ஊட்டுகின்றான், தீவினைக்கு துன்பத்தை ஊட்டுகின்றான். ரெண்டு மூலமா அவன் தன்னுடைய கருணையைத்தான் வெளிப்படுத்துகின்றான் என்று சொல்லி முடித்தார்கள். ஆகவே வினைப்படங்களை ஊட்டுவதால் முதல்வனுக்கு எந்த இழுக்கும் வந்துவிடாதுன்னு சொன்னார். சொன்னா ஐயா இழுக்கெல்லாம் வராதது இருக்கட்டும், ஆனா முதல்வன் வந்து ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு மீமாஞ்சகன் வந்து நமக்கு மேற்கொண்டு தடையை எடுக்குகின்றான். என்ன நான் ஏன் முதல்வன் ஊட்ட வேண்டாம்னு சொல்றோம்னா, எங்களுக்கு முதல்வன் மேல ஒன்னும் வெறுப்பு இல்லை. வினைகளையே பலனை தர வல்லன, செய்த வினையே அத பலனை தந்துவிடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு முதல்வன் வந்து தரணும்னு, அது மிகை அல்லவா அப்படிங்கிறோம். செஞ்ச வினை எப்படியா பலனை தரும், செய்து முடித்தவுடன் அந்த வினையை கெட்டு அழிந்து விட்டதே அது எப்படி வந்து பலனை தரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அதிசயமா ஒரு விளக்கம் கொடுத்துட்டான். என்ன சொல்றான் பாப்பா அந்த பாடல பார்த்தா, செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு அப்படிங்கிறோம். செய்த வினைகளே பலனை தந்துவிடும், ஆகவே இதை ஊட்டுவதற்கு தெய்வம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா நின் என்று சொல்வாயானால் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும், எங்கே பயனளிப்பன. ஐயா இந்த முயற்சி ஆகிய செயல்கள் எல்லாம் செய்து முடிச்ச உடனே அவ்வளவுதான் அழிந்து போய்விட்டன, இந்த பிறவியில இங்கேயே அழிந்து போய்விட்டன். இந்த அழிந்து போன செயல்கள் எப்படி வந்து தானே வந்து பலன் தரும் அப்படின்னா, அழிந்தே பலன்களை பண்ணும். ஐயா அந்த வினைகள் அழிஞ்சுதான் பலனை ஊட்டும், அவற்றோட இயல்பு அப்படியாங்கிறான். எப்படி தெரியுமா, உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பழிக்கும் ஆகும். வயல்ல போடுகின்ற தழைகளாகிய உரமும் நோய் வந்த போது சாப்பிடுற மருந்தும் அப்படி முழுசா இருந்தா பலனை தருது, கெட்டு மக்கி போய் தானே பலனை தருகின்றது. அதுபோல செய்த வினைகளும் அது ஒடுங்கி போய் அப்புறம்தான்யா பலனை தரும். பலன் தரக்கூடிய பொருள்களே வந்து கெட்டு போன பிறகுதானே பலன் தருகின்றன. வயல்ல போடுற உரம், சாப்பிடுற மருந்து, உணவு எல்லாம் அத மாதிரிதான் செய்த வினையும் கெட்டு அதுக்கப்புறம் பலனை தரும் அப்படின்னா. அப்போ அடுத்த பாட்டுல இந்த விவாதம் தொடர்கிறது. ஓஹோ, நீ வயல்ல போடுற உரமும் சாப்பிடுற உணவும் வந்து கெட்டு பின்னால் பலன் அளிப்பது போல வந்து வினையும் கெட்டு அப்புறம் அதுவே பலன் தரும்னு சொல்றியா? சரி, அப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பாடத்தை சொல்றார். செய்கிடும் தடையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உயிர்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை செய் என்றால் வயல். செய்கிடும் தடையும் வயல்ல போடுற உரமும் தின்னும் திரவியம் அதுவும் போல சாப்பிடுகின்ற உணவு பதார்த்தம் மருந்து பதார்த்தம் போல உயிர்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை, உயிர்த்திடும் செய்தி செய்கின்ற வினைகள் எல்லாம் கெட்டே கெட்டு போய் தான் உருவிக்கும் பலத்தை பலனை ஊட்டும் என்று சொன்னாயானால் வைத்திடும் சுவரும் பணக்கும் அருந்திடர் வயிற்றில் மாய்ந்தால் மெய்த்திடும் பல உனக்கு மலமலான் வேறு உண்டோ. என்ன அப்படின்னா வைத்திடப்பட்ட சோறு முதலிய உணவுகளும் பாகடை முதலியனவும் உண்டாருடைய வயிற்றில் மாயப்பெற்றால் உனக்கு மெய்யின் கண்ணதாய் வரும் பலம் மலமன்றி வேறில்லை. ஆதலின் கெட்டவை பயந்தரும் என்பது அஞ்ஞனம் சிலவற்றினன்றி ஆண்டும் செல்லாமையானம் என்க. ஆகவே கெட்டு பயந்தருவது இருக்கின்றன, கெட்டு பயந்தருதல் சில பொருள்களிடத்தில் தான் காணப்படுகின்றன. எல்லா பொருள்களும் கெட்டு கெட்டு பயந்தருவதில்லை. புலிக்குறனே சொன்னார், அற்றாயினும் வினைகளே தம் பயனை தோற்றுவிக்க வல்லும் ஆகலின் ஆண்டைக்கு முதல்வன் மிகையாம் போலும் என்றால் பொருந்தாது. முதல்வன் தேவையில்லை என்று சொல்வது பொருந்தாது. செய்த வினை செய்த பொழுதே கெட்டு ஒழிவது ஆகலின் பின் நின்று பயன்தருதல் செல்லாமையானும். அப்ப என்ன சொல்றான், கெட்டு பயன்தருதலே உலகத்து பொருள்களில் கண்டாம் அப்படிங்கிறான். கெட்டு பயந்தருதாயா உலகத்து பொருள்களே பார்க்கின்றோம் அப்படின்னா கெட்டு பயந்தருதலே உலகத்து பொருள்களில் கண்டாம் எனில் கெட்டவை பயன்தரும் என்பது சிலவற்றின் அன்றி யாண்டும் செல்லாமையான். சில பொருள்கள் தான் கெட்டு பயன்தருன்றி எல்லா பொருள்களும் அப்படி தரவில்லை. ஆகவே எல்லா பொருளிடத்திலும் உங்களுடைய கருத்து செல்லாது என்பதா. ஆக முதல் பாடலே சொன்ன உதாரணத்தை இரண்டாவது பாடலையும் சொல்லிவிட்டு கேட்கிறார. அது என்னன்னா அனுவாதம்னு சொல்றாங்க. அவங்க கருத்தை சொல்றான், வயல்ல இட்ட உரமும் சாப்பிட்ட உணவு மருந்தும் கெட்ட பிறகுதான பலன் அளிக்கின்றது. அதுபோல் நம்ம செய்த வினைகளும் கெட்டுவிட்டன அப்படின்னு நினைக்க வேண்டாம், கெட்டாலும் அவையே பயன் தந்துவிடும். ஆகவே ஒரு முதல்வன் தேவையில்லைங்கிறான். அப்ப அந்த உதாரணத்தை வாங்கி இப்படி ஒரு உதாரணம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பல பதில் சொல்றாரு. அதனால ரெண்டாவது பாடலே அந்த உதாரணம் வந்திருக்கிறது. ஆகவே அது கூறியது கூறன்னு நினைக்க கூடாது. ஒரு தர்க்கத்துக்காக அதை வாங்கி மறுபடி விளக்குவது அது அனுவாதம் சொல்வார். பயன் கருதி மீளவும் கூறுதல் அனுவாதம். தேவையில்லாமல் மீளவும் சொன்னாதான் புரியது கூட. சரி, மெய்த்திடும் பலம் அப்படின்னா என்ன, மெய்யின் கண்ணதாய் வரும் பலம். மெய்யின் கண்ணதாய்னா உடம்பின் கண்ணதாய். கெட்டது எல்லாமே பலம் தரும்னா சாப்பிட்ட உணவு கெட்டு போய் அது வந்து கழிவாக மலமாக வரும் பொழுது அது பயன் தருவதுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே எல்லா இடத்திலையும் கெட்டதுதான் பயன் தரும் என்று சொல்ல முடியாது. சில இடத்துலதான் கெட்டது கெட்டு போன பொருட்கள் பயன் தரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப சிலவற்றிலாவது கெட்டு போய் பயன்தருதல் செல்லுபடி ஆகுது. அத மாதிரி இந்த வினைகளும் கெட்டு போய் பலம் தருகிறது வச்சுக்கிடுவோமே. எந்த சில பொருள்கள் தான் கெட்டு போய் பலம் தருகின்றதோ அந்த சில பொருள்கள் மாதிரி இந்த வினைகளும் யா அப்படின்னு சொன்னானேங்கிறான். இந்த கருத்தை விட தயாரா இல்லை. அதான் வந்து அந்த தடையை சொல்லி சுவாமிகள் தான் அப்படி தடையெழுப்பான அந்த நுணுக்கத்தை காட்டுகின்றார். உரையாசிரியர் தான் காட்டுகின்றார் சொல்லி அந்த அதன் மேலும் அவனுக்கு விளக்கம் தருவதற்கு வருஞ்செயல் தோன்றியதுன்னு சொல்லி அற்புதமா சொல்றாங்க. பாருங்க, அற்றேல் பேர். அப்படியானால் கெட்டு பயந்தருதல் சிலவற்றினாயினும் காணப்படுதல். நீங்களே ஒத்துக்கிறீங்களா, எல்லா பொருளும் கெட்டு போய் பலன் தராது, சில பொருள்கள் தான் கெட்டு போய் பலன் தருங்க. ஒத்துக்கிறீங்களா, சில பொருள்களாவது கெட்டு போய் பயன்தருகின்றன. அந்த சில பொருள்கள் மாதிரிதான் வினையும் அவ்வாறு கெட்டு பயந்தரும் என்பது அமைவுடையது என்பது பொருத்தமானது என்பாரை நோக்கி அதனை மறுத்தற்கு எழுந்தது வருந்தை உடைப்பது. அப்படி யார் சொல்றானோ அவனை மறுத்ததற்காக வந்தது யா வருந்தையோடு. என்ன வருந்தையோடு என்ன சொல்ற, அழகா சொல்ற, திரவியம் ஓமை அன்று செய்தி கண். திரவியம்னா என்ன, சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். அவை எப்படி அந்த மாதிரி வயல்ல போடுற உரங்கள், அவையெல்லாம் வந்து வினைக்கு நீ உதாரணமாக சொல்லக்கூடாது. செய்திக்கு செய்தினா வினைன்னு அர்த்தம். நாம செய்தினா நியூஸ் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இலக்கியங்கள்ல செய்தின்னு வர்றது வந்து செயல் வினை அப்படிங்கலாம் பொருள் வரும். செய்தி கண் அப்படின்னா அந்த இடத்துல கண்ணு ஏழாம் வெற்றின உருவு இருக்கு, அதை நான்காம் வெற்றின உருவு பொருள்ல வச்சுக்கணும். இடங்கள்ல நான்காம் வெற்றுமை ஏழாம் வெற்றுமை பொருள்ல வரும், இங்க ஏழாம் வெற்றுமை நான்காம் வெற்றுமை பொருள்ல வந்தது. இதெல்லாம் வந்து தமிழ் ஆய்வாளர்கள் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு உருவு மயக்கம் இதுக்கெல்லாம் இதை எடுத்துக்காட்டா காட்டணும். ஆகவே அந்த ஏழாம் உருப்பு வந்து நான்காம் உருப்பு பொருள் வந்து குறிப்புரை சொல்றாங்க. செய்திக்கு என்பது செய்திக்கண் என உருவு மயக்கம். ஐயா செய்திக்குன்னு அந்த பாடல்ல இருக்கணும், ஆனா எப்படி இருக்கு, செய்தி கண் அப்படின்னு இருக்கு. அப்ப கூன்னு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்கு. கூ நாலாம் உருப்பு, கண் ஏழாம் உருப்பு. நாலாம் உருபு இருக்க வேண்டிய இடத்துல ஏழாம் உருபு இருக்கிறது உருபு மயக்கம். ஓசைக்காக வேண்டி அப்படி உருபுகளை மாற்றி சொல்லலாம். பொருளை உயிர்த்துணரும் ஆற்றல் உடையவர்கள் தான் இது இந்த உருபு தான் அந்த உருபா நிற்கின்றது என்று சொல்லி எடுத்து காட்ட முடியும். ஆகவே திரவியம் ஓமை என்று செய்திக்கண் அப்படின்னா அந்த கண்ணை நீக்கிட்டு கூணு போட்டுக்கோங்க. செய்திக்கு வினைக்கு எது ஓமை என்று? திரவியம் ஓமை என்று. சாப்பிடுற உணவு மருந்துகளோ அல்லது வயல்ல போடுற தடைகளோ இது வந்து நாம் செய்யற வினைக்கு ஓமையாக சொல்லத்தக்கன அல்ல, தவறான ஓமை சொல்கின்றார் அப்படின்ட்டார். என்ன நீங்களே சில பொருள்கள் கெட்டு பழந்தரும் ஒத்துக்கிடுறீங்க, இப்ப நான் சொன்ன ஓமையை தவறுனு சொல்றீங்கன்னு அவன் கேட்கலாம். அப்ப சொல்றார், திரவியங்கள் விரவிய இடத்தே ஈந்து பழந்தரும். ஐயா நீ வயல தடை போடுற, அந்த போட்ட இடத்திலேயே கிடந்து அந்த வயலே தான் அது பலனை தரும். இம்மை அம்மை. ஆனா வினைகள் அப்படி இல்ல, இம்மை செய்த வினைகள் வரும்பிறவியிலே வேறு உடம்பை எடுத்த பிறகு கூட பலன் தரும். அதான் சொன்னா தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். என்ன சொன்னா, வேறொரு தேயத்தானும் வேறொரு காலத்தானும் வேறொரு உடம்பானும் வந்து சுடக்கூடிய வன்மை தீக்கு இன்மையும் தீவினை தீயினும் அஞ்சப்படும். தீ வந்து அந்த இடத்துல அந்த தீய சார்ந்தவன சுடும், அவ்வளவுதான். சார்ந்தது ஒரு உடம்பு, சுடுவது வேறு உடம்புன்னு இருக்குமா? சார்ந்த காலத்துலதான் சுடும். ஒரு காலத்துல சார்ந்தா வேறொரு காலத்துல சுடுமா? ஒரு காலத்துல சார்ந்து சுட்டா வேறொரு காலத்துல ஆற வேணா செய்யும். தீயினால் சுட்டவன் உள்ள ஆறும். ஒரு காலத்துல சுட்டா இன்னொரு காலத்துல ஆற வேணா செய்யும். ஒழிய ஒரு காலத்துல சுட்டுட்டு இன்னொரு காலத்துல அது வந்து மேலும் சுடாது. அதே மாதிரி எந்த உடம்ப வச்சு தீய சார்ந்தாலும் அந்த உடம்பு தான் சுடும், அடுத்த பிறவிகள் உடம்பு போய் சுடாது. ஆனா வினை அப்படி இல்ல, ஒரு பிறவியிலே ஒரு உடம்பை கொண்டு ஒரு காலத்திலே செய்த வினையானது வேறொரு பிறவியிலே வேறொரு உடம்பிலே வேறொரு காலத்திலே வந்து அந்த வினையானது தீவினையானது சுடும்னு சொன்னாரே. ஆனா நீ ஓமை சொல்றையே, இந்த தடைகள்லாம் வந்து போட்ட வயல்ல அந்த போட்ட காலத்துல வந்து அந்த பிறவியிலே பலந்தரும். ஆனா இது அப்படி கிடையாது, மறுமையில வந்து பலனளிக்கும். அம்மை இம்மை செய்தது அம்மையில பலந்தரும். நீர் அங்கி பாத்திரத்திட்டவெல்லாம் கரவிடும் இங்கே. அப்ப சொன்ன அப்ப உடனே என்ன குடிக்கிறான், நீங்களே என்ன சொன்னீங்க, சில பொருள்கள் தான் கெட்டு பலன் தரும் சொன்னீங்க, பெரும்பாலான பொருள்கள் கெட்டு பலன் தராதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி கெட்டு பலன் தராதவை அடுத்த பிறவிலே பலன் தரும் அர்த்தம். யார் எப்படி குடிக்கிறான்? அற்றைய சேர்ந்த இடத்தில் பயன் தராது, கேடு மாத்திரம் உடைய பொருள்களும் பல உல. நீங்களே சொல்லிருக்கீங்க ஐயா, எல்லா பொருள்களும் கெடுகின்றன, ஆனா கெட்ட பிறகு பலன் தரக்கூடிய பொருள்கள் சிலதான், பலன் தராத பொருள்கள் தான் பலன்னு சொன்னீங்க. அந்த பலன் தராத பொருள்கள் இருந்து பாருங்க, அவை அப்போதைக்கு தரவில்லை, பின்னால் வரும் பிறவிலே அவை தரும். அது மாதிரி இந்த வினைகளும் தான் கெட்ட பிறகு இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அவையே பலன் தந்துவிடும், தருவதற்கு முதலிட வேண்டாம். அற்றைய சேர்ந்த இடத்தில் பயன் தராது, கேடு மாத்திரம் உடைய பொருள்களும் பல உல ஆகலின் அவை மற்றோர் இடத்தில் படிக்கும் என கொண்டு அவற்றோடு ஓமைக்கு அமையுமெனின். அவற்றோடு ஓமை சொல்லலாம்னா அந்த ஓமை பொருந்தாதான். இப்படி சொல்றாங்க, ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்தில் பழித்தது இல்லை, பழித்தல் இல்லை. ஒரு இடத்துல அழிஞ்ச பொருள் இன்னொரு இடத்துல வந்து பழித்தல் இல்லை, பழித்தல்னா பயன் தருதல் இல்லை. எப்படி அப்படின்னா, உதாரணம் சொல்றேன் கேடு அப்படிங்கிற, தீ ஒழுக காய்ந்த களத்தில் வாக்கிய நீர் முதலியன ஈண்டு சுவரலின் கண் காணப்படுதலான. அதாவது நல்ல பழுக்க காய்ச்சிய பாத்திரத்துல வந்து சட்டி, அந்த சட்டியில வந்து தண்ணீர் படுத்துவீங்க, அந்த தண்ணீர் அங்கேயே அப்படியே ஆவியாகி போய்விடுது, அந்த இடத்துல அது இல்லை. எனவே அது வேறிடத்தில் பயன்படுவதற்குரிய வினை அது எப்படி வரும்? வேறிடத்தில் பயனாதற்குரிய வினை தானே பயனாகி வரும் என்றால் கூடாது. நீ பரவிப்பார், இவ்வுண்மையை நீ புடைபற்ற புடைபட ஒற்றி ஆராய்வாயாக. பரவிப்பார்னா என்ன? புடைபட ஒற்றி, ஒற்றித்து இந்த கருத்தோடு நீ ஒற்றித்து நின்று இந்த கருத்தை நன்கு சிந்தித்து பார்ப்பாயாக. ஆகவே அதெல்லாம் சொன்னா வந்து வினைகளே வந்து பயன் தரும்னாங்க. ஐயா செய்த வினைகள் கெட்ட பிறகு அவை எப்படி பயன் தரும் அப்படின்னு கேட்டோம். அப்ப உலகத்து பொருள்கள்லாம் கெட்டுதானே பயன் தருது அப்படின்னு சொன்னா, சில பொருள்கள் தான் ஐயா கெட்டு பயன் தருது, பல பொருள்கள் கெட்டு பயன் தராம தான் போது அப்படின்னோம். அந்த சில பொருள்கள் கெட்டு பயன் தருகின்றன ஒத்துக்கிடுறீங்கல்ல, அந்த சில பொருள்கள் மாதிரி வினைகளும் கெட்டு பயன் தரும்னு சொன்னான். இல்ல அந்த ஓமை பொருந்தாது அப்படின்னு சொன்னோம். இவை வந்து எந்த இடத்துல கெட்டு பயன் தருகின்ற பொருள்களும் எந்த இடத்துல கெட்டுச்சோ அந்த இடத்துல தான் பயன் தருது. ஆனா வினை வந்து ஒரு பிறவியில செய்யப்பட்டது அடுத்த பிறவியில் வந்து கூட பயன் தருதுன்னு அப்ப அவன் சொன்னா சில பொருள்கள் தானே கெட்டு பயந்துருது, பல பொருள்கள் கெட்டும் பயன் தரவில்லைன்னு சொன்னீங்களே, இந்த கெட்டும் பயன் தராமல் இருக்கின்ற பொருள்கள் அப்போதைக்கு பயன் தராமல் அடுத்த பிறவியில் பயன் தரும் அப்படின்னா, அடுத்த பிறவியில் தானே பயன் தரும் சொன்னா அது பொருந்தாது. ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்துக்கு வருவதில்லை என்பது தீ ஒழுக காய்ந்த பாத்திரத்தில் நீர் முதலியவற்றை இடும்போது அதிலே காணப்படலாம், அந்த உண்மையை நம்ம கண்டுகொள்ளலாம். அந்த இடத்துல கெட்டது அப்படியே போயிருது, அப்புறம் அந்த நீரை நம்ம நீரா பார்க்க முடியாது. செய்திக்கு என்பது செய்திக்கண் என உருவு மயக்கம் பரவி பார்த்தல் குடைபட ஒற்றி ஆராய்தல் என்று விளக்கப்பட்டன ஏற்கனவே. அப்ப சொன்ன இப்படி ஒரு இடத்துல கெட்டு பழந்தராம இருக்கிறது வந்து வேறொரு இடத்துல வந்து பழந்தரும் வேறொரு பேருடைய பழந்தரங்கிறத மறுத்து விட்டாரே, கெட்டது கெட்டதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு பழுக்க காட்சிய பாத்திரத்தில் இடப்பட்ட நீரை வச்சு சொல்லிவிட்டார்களே அப்படின்னு அவன் சொல்றான். இம்மை அம்மையாத பற்றி வேறிடமென வேண்டாம், இன்னைக்கு செய்த படம் மறுமைக்கு வருவது பற்றி ஓரிடத்துல செய்தது வேற இடத்துல வருதுன்னு இட வேறுபாடுதான் பேச வேண்டாம் இல்லையா. பிறவி வேணா வேறுபடலாம், உடம்பு வேணா வேறுபடலாம், வினையை செய்தவன் ஒருத்தன் தானே. இந்த பிறவியில இருந்து வினையை செய்தவன் அடுத்த பிறவியில அதுக்குரிய பலனை அனுபவிக்கவன் அந்த உயிர் ஒன்றுதானே, வினையை செய்து வருகின்ற உயிர் ஒன்றுதானே. ஆகவே அந்த வினை செய்தவனுடைய அறிவின் கண்ணே இந்த வினைகள் எல்லாம் அடங்கி கிடக்கும், அடங்கி கிடந்து அவ்வளவு காலத்துல அது பயணம் தரும் அவ்வளவுதான் இல்லையா. இந்த பிறவியில் அந்த வினைகள் கிடக்கின்றன, அடுத்த பிறவிக்கு எப்படி வரும் ஏன் கேட்பான, வினையை செய்தவனுடைய அறிவுல அடங்கி கிடக்கும்னு கொள்ளுவோம் ஐயா அப்படிங்கிறான். இதுக்கு என்ன விடை சொல்ல போகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இம்மை அம்மையாதல் பற்றி இம்மை மறுமைன்னு சொல்வதனால வேறிடம் என வேண்டாம், இட வேறுபாடு சொல்ல வேண்டாம். இருமையிலும் வினை செய்தாரின் வேற்றுமையின்மையில் இந்த பிறவியிலும் வினை செய்தான், அடுத்த பிறவி அவன் எடுத்து அதுல வேற வினை செய்வான், போன பிறவியில வாழ்ந்தவனையும் வந்தான், இந்த பிறவியில வாழ்ந்தவனும் வந்தான், ஏதாவது ஒரு உயிர் எடுத்துக்கிடும். அந்த உயிருடைய போன பிறவி இந்த பிறவின்னு பார்த்தா போன பிறவியில வினையை செய்தவனையும் வந்தான், இந்த பிறவியில பலனை அனுபவிக்கணும் வந்தான் இல்லையா. வினை செய்தாரின் வேற்றுமை இல்லை. எனவே செய்தவர் வினை, செய்தவர் அறிவின் கண்ணே அடங்கி செய்கிடும் தலை முதலியன போல ஆண்டே பயனை தோற்றுவிக்கும். செய்த வினை இருக்கின்றதே அந்த வினையை எவன் செய்தானோ அவன் அறிவிலேயே அவன் செய்த வினை தங்கி கிடக்கும், அது வயல்ல கிடக்கிற உரம் பலனை தருவது மாதிரி அவன் அறிவில தங்கி இருந்து அவன் அறிவிலேயே அது பலனை ஊட்டும் அப்படின்னு கொள்ளலாம். இது அமையும், இது பொருந்தும் அப்படின்னு. ஆகலின் திரவியம் ஓமை அன்று என மறுத்தல் பொருந்தாது. ஆகவே நீங்கள் சொன்ன திரவிய நாங்கள் சொன்ன திரவிய ஓமை பொருந்தாதுன்னு நீங்க மறுத்தது சரியில்லை, மறுக்கக்கூடாது என்பாரை நோக்கி அதனை பரிகரித்தற்கு எழுந்தது வருந்தையுள் என்பது. எப்படி தோற்றுவாய் ஒவ்வொரு செயலுக்கும் அற்புதமா. நாம் அந்த பாடலை வந்து இந்த ஒவ்வொரு தர்க்க கருத்துக்களையும் பார்க்க முடியாது. அவர் ஒன்று சொல்றாரு, சாமி ஒன்று சொல்றார், அருளந்தி சிவாச்சாரியார் ஒன்று சொல்றார். அவன் என்ன நோக்கத்தில் அந்த கேள்வி கேட்கிறான், அருளந்தி சிவாச்சாரியர் எந்த நோக்கத்தில் பதிவு சொல்றாங்க, அந்த நோக்கத்தை அப்படியே எடுத்து எடுத்து நமக்கு கொடுப்பது நம்முடைய சிவஞான சுவாமிகள் தான். எவ்வளவு அற்புதமாக நமச்சாமத்துடைய குருவர்கள் பரிபூர்ணமாக தங்கியிருந்து அவர்களுக்கு அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து எடுத்து காட்ட வைத்திருக்கின்றனர். ஆகவே சில பொருள்கள் தான் கெட்டா பயந்துரும், எல்லா பொருள்களும் அப்படி இல்லை, அந்த கருத்துலாம் உரையாசிரியர் தான் காட்டியிருந்தார். அந்த சில பொருள்கள் மாதிரி வினைகளை கொள்ள வேண்டும் சொன்னா அப்போ அது வேற இடத்துல எல்லாம் பலர்ந்துருது, வினை தடைகள்லாம் போட்ட வயல் அந்த ஒரே இடத்துல பலர்ந்துருதுன்னு சொன்ன பொழுது கெட்டு பலன் தராத பொருள்கள் வேற இடத்துல பலன் தரணும்னு வச்சுக்கிடுவோமே. இந்த தர்க்க சிந்தனைகளை எல்லாம் காட்டுவது உபயாசிரியர். இந்த அடிப்படையில தான் மீமாம்சகன் நம்மோடு தர்க்கம் பண்ணுகிறான்னு அந்த நுட்பத்தை எல்லாம் நமக்கு நம்முடைய உரையிலே வைத்து காட்டுவது நம்முடைய மாதவ சிவஞான இவர்களாகிய பிறந்தவர்கள் தான் அற்புதமாக காட்டுகிறார்கள். இப்ப சொல்றான், இப்ப வந்து எல்லாத்துக்கும் மேல சொல்றான், ஐயா இடம் இட வேறுபாடே சொல்ல வேண்டாம் ஐயா, யாரு வினை செய்தானோ அந்த செய்தவனுடைய அறிவிலேயே அந்த வினைகள் எல்லாம் வந்து ஒடுங்கி கிடக்கின்றன, அடுத்த பிறவியோ காலமோ வரும்பொழுது வயல்ல போட்ட உரம் வந்து தக்க பருவத்தில் பலன் தருவது மாதிரி அறிவில் அடங்கி